நான் இன்று என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர், கமலமுனியாரூர் கமலமுனியாரூர், சேரி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல், சொல்லமட்டுக்குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்ற மதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், செய்தி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை, திருவருணையூர் இடைக்கானர் சமாதி சேர்ந்த நிறமை காக்கவே, சமாதி சேர்ந்த நேரம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சர்வசமாதி அடைந்த நேரம்யவே. ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுக்கு புதன்கிழமை சத்சங்கம். மற்றைய சங்கங்கள் இருப்பவர்கள், உலகளாவிய சங்கங்களில் இருப்பவர்களுக்கு வியாழக்கிழமை அதிகாலை பிரம்மமுகூர்த்த சத்சங்கமாக அமைகின்றது. வழமை போல இன்றைய சத்சங்கத்தில் நான் பாபாஜியின் தெய்வீய குரல் புத்தகத்திலிருந்து ஒரு சில பக்கங்களை எடுத்து படிக்கின்றேன். நீங்கள் தியான முத்திரை போட்டு கண்ணை மூடிக்கொண்டு உள்வாங்குங்கள், பல விடயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. இன்று நாங்கள் படிக்கப் போகும் பக்கங்கள் 144, 145, 146, 147. கர்ம விதி இந்து சமயத்தில் மட்டுமன்று பௌத்தத்திலும் சமணத்திலும் கூட ஓர் அடிப்படை கோட்பாடாக விளங்குகின்றது. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், இதுவே கர்ம விதி. இதனை மறுக்கவோ இதிலிருந்து விலகி ஓடவோ முடியாது. கெட்ட செயல் செய்தால் பாவம் உண்டாம், அதனை அனுபவித்தால் அனுபவித்துத்தான் தீர வேண்டும். வினைப்பயன் தருவதை தடுக்க பூமியில் எந்த சக்தியும் இல்லை. ஒவ்வொரு எண்ணமும் சொல்லும் செயலும் தெய்வீக துலாக்கோலில் நிறுத்தப்படுகின்றது. கர்ம விதி கருணையற்றது. உலகில் செயல்கள் காரண காரியத்தோடு தான் நிகழ்கின்றன. அது ஒழுங்காக நடக்கும். நாம் இப்போது செய்வதற்கும் எதிர்காலத்தில் செய்வதற்கும் தொடர்புண்டு. நம் விதியை நாமே உருவாக்குகின்றோம். நம் செல்வத்தை நாமே உருவாக்குகின்றோம். நாம் வருத்தப்படுவதற்கு நாமே காரணம். எந்த செயலும் விரைந்தோ தாமதித்தோ பயன் தரும். நல்ல செயல் புண்ணியம் தரும், தீய செயல் துயரத்தை உண்டாக்கும். விதைக்கு தக்கபடி பயன் உண்டு. நாம் பிறரை மகிழ்வித்தால் நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும். பிறரை துயரப்படுத்தினால் நமக்கு துயரமே விளையும். இதுவே மாற்றமில்லாத கர்ம விதி. பிறந்த காலத்தில் நாம் செய்த செயல்களே நம் இன்றைய நிலைக்கு காரணம். இன்றைய நிலை நம் எதிர்காலத்தை உருவாக்கும். உலகத்தில் குழப்பமோ ஒழுங்கீனமோ ஏதுமில்லை. சிவானந்தர் சொல்வது போல, நல்ல செயலால் நாம் நல்லவராகின்றோம், கெட்ட செயலால் கெட்டவராகின்றோம். கெட்ட எண்ணம் தீய வினை தீய விளைவினை உண்டு பண்ணும். பாதகமான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டு நாம் கஷ்டப்படுவோம். சூழ்நிலையை நாம் குற்றம் சொல்வோம். விதியை புரிந்து கொண்டு சரியாக நடந்து கொள்ளுங்கள். நல்ல எண்ணங்களே மலரட்டும், எப்போதும் மகிழ்ச்சியே சூழும். தர்மமே கற்பக மரம், அமைதி ஆனந்தம் வளம் ஆகியவை அதில் நிறைய விளையவும் விளையும் கனிகள். நல்லவன் மகிழ்ச்சியாக இருக்கின்றான். கர்ம வாழ்க்கை வாழ்ந்த நிறைவு அவனுக்கு. தர்மம் என்ற நெருப்பு சம்சாரம் என்னும் உலகை நொடிப்பொழுதில் எரித்து சாம்பலாக்கிவிடும். பாபாஜியின் அருளால் தர்மவான் இங்கேயே முத்தி பெறுகின்றான். எனவே நேர்மையாக இருந்தால் பக்தியும் முத்தியும் கிட்டும். நேர்மையே நம்மை கடவுளுக்கு அருகில் கொண்டு செல்லும். கடவுள் தர்ம சொரூபம். எனவே தர்மத்தின் பாதையில் சென்றால் கடவுளின் சந்நிதியில் எப்போதும் இருக்கலாம். தர்ம வழியில் செல்லாதவன் அமைதியையும் மகிழ்ச்சியையும் அறியான். சத்தியமேவே ஜயதே தா அம்ருதம். அதர்மவான் தோல்வியும் துயரமும் உருவான். அவன் நிலை பரிதாபத்திற்குரியது. கவலை பயம் வருத்தம் ஆகியவை நிறைந்தது. அவன் வாழ்க்கை பொய்யான பொருள்களில் அவன் மகிழ்ச்சியை தேடுவதால் அவனுக்கு ஒருபோதும் மகிழ்ச்சி கிட்டாது. மகிழ்ச்சி என்பது தர்மத்தின் மறுபாதி. தர்மம் இருக்கும் இடத்தில் மகிழ்ச்சி உண்டு. படியேறி உண்மை உச்சியை அடைய வேண்டும். அன்பு விளக்கை ஏற்றுக. எல்லோர் இதயத்திலும் இருக்கும் அன்பு நிறைந்த கடவுளை காண்க. தூய்மையாம் ஆடையை அணிந்து என்றும் சுத்தமான ஆத்ம சாம்ராஜ்யத்தில் நுழைக. ஒருமை காற்றை சுவாசித்து எங்கும் பரவி நிற்கும் பிரமத்தில் ஐக்கியமுருக. வாழ்க்கையின் நோக்கம் இதுதான். புறவியின் நோக்கம் உண்டு. கழிப்பதோ கழிப்போடு இருப்பதன்று. ஒவ்வொரு கணமும் வாழ்வில் முக்கியம். ஒவ்வொரு கணமும் மௌனமாய் நகர்ந்து நித்தியமாம் கடலில் கலக்கின்றது. சென்ற கணத்தை மறுபடியும் அழைக்க இயலாது. நன்றாக வாழ்ந்து எல்லோரையும் நேசியுங்கள். உலகப் பொது அன்பே எல்லைக்கல். வைராக்கியம் விவேகம் நற்குணம் முக்தியில் நாட்டம் ஆகியவை தூண்கள். நித்தியானந்தம் அமைதி வளம் அறியாமை ஆகியவையே மேல்தளம். இக்கோயிலில் இறைவன் குடிகொள்கின்றான். அவனை வழிபடுங்கள். சீக்கிரமே அவனை அடைவீர்கள். உண்மையான ஆனந்தம் என்பது உலகப் பொருட்களில் இல்லை, கடவுளிடம் மட்டுமே உள்ளது என்று திடமாக உணரும் போது மட்டுமே நீங்கள் புண்ணியவானாகின்றீர்கள். இது நம்பிக்கையின்மை வாதம் அன்று. பெரும் நம்பிக்கை வாதம் விரும்பிய பொருட்களை சில சமயம் அடைகின்றீர்கள், பின்னர் அவற்றை இழக்கின்றீர்கள். பல முறை அவை உங்களுக்கு கிடைக்காமலேயே போகின்றது. ஆனால் கடவுளிடம் அவ்வாறு இல்லை. அவர் நமது ஆத்மாவே. அவர் நமக்கு வெகு தூரத்தில் உள்ளார். மூச்சுக்காற்றை விட அவர் நெருக்கமானவர். அவர் இல்லாது நாம் ஒருபோதும் இருக்க முடியாது. அவரிடம் மட்டுமே ஆனந்தம் உண்டு என்பதை உணர்ந்து அவரோடு நித்திய தொடர்பு கொண்டால் நாம் ஆனந்தத்திலேயே எப்போதும் மூழ்கி கிடப்போம். நம்பிக்கைவாதத்தின் மிக உயர்ந்த நிலை இது இல்லையா? இந்த ஆனந்தத்தை பெற என்ன செய்ய வேண்டும்? உலகியல் பொருட்களில் உதாசீனமாயிருக்க வேண்டும் என்பது ஓர் இழப்பு அன்று. படுக்கையிலிருந்து மூட்டைப்பூச்சியை தூக்கி எறிவது ஓர் இழப்பா? காலில் குத்திய முள்ளை பிடுங்கி எறிவது ஓர் இழப்பா? புலனின்பத்தை துறப்பதே பெரிய மகிழ்ச்சிதான். இத்தகு துறவிலிருந்து தர்மம் தலைக்கின்றது. நேர்மையான வியாபாரி பேராசை கொள்ள மாட்டான், பொருளை பதுக்க மாட்டான், பொய்யில் ஈடுபட மாட்டான். தன் வாடிக்கையாளரிடம் கடவுளை காண்பான். வியாபாரத்தை கடவுள் வழிபாடாகவே நடத்துவான். நல்ல முதலாளி தம்மிடம் வேலை பார்ப்பவர்களை கடவுள் பாதையில் உடன் செல்பவராகவே காண்பார். அவர் மற்றவரை அன்போடும் கருணையோடும் நடத்துவார். நம்மை போலவே மற்றவரை கவனிப்பார். எல்லோரிடத்திலும் அவர் இறைவனை காண்பார். ஒரு நல்ல முதலாளி தம்மிடம் பணிபுரிபவரை கடவுளின் அம்சமாகவே நோக்குவார். பக்தியும் நம்பிக்கையும் பொங்க அவர்களுக்கு நன்மை புரிவார். நேர்மையான மனிதர் ஒவ்வொருவரும் இரவும் பகலும் வாழ்க்கையின் இலக்காம் கடவுள் உணர்வை அடையவே உழைப்பர். இதன் மூலம் உலகிற்கு அமைதியின் நன்மை நல்குவர். அவர் அமைதியை பாச்சுவார், மனித சமுதாயத்தின் நன்மைக்கு பாடுபடுவார். அத்தகைய மனிதரை தேவரும் வணங்குவர். நல்லதகு மனிதர் பூமியில் உள்ள கடவுளாவார். அவர் எல்லோராலும் வழிபடத்தக்கவர். நீங்கள் எல்லோரும் நேர்மையாகவும் உயர்வாகவும் இருங்கள். இப்பிறவியிலேயே யோகியாகவும் ஜீவன் முக்தராகவும் திகழுங்கள். சத்குரு பாபாஜி உங்கள் எல்லோருக்கும் ஆயுள், அமைதி, உடல் நலம், வளம், கைவல்லிய மோட்சம் ஆகியவற்றை அருளட்டும். எழுமின் விழுமின் இலக்கை எட்டும் வரை ஓய வேண்டாம். வேதாந்தம் என்பது வேதத்தின் இறுதிப் பகுதி. ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்று என அது தைரியமாக எடுத்துரைக்கின்றது. உணர்வின் ஒருமையை, இருப்பின் ஒருமையை அது பேசுகின்றது. இருப்பது ஒரே உண்மை, அதுவே ஆத்மா அல்லது பிரம்மம். அது இரண்டற்ற ஒன்று என வரையறுக்கின்றது. பெயர்களும் உருவங்களும் வெறும் தோற்றம்தான். இவற்றின் அடிப்படையில் இருப்பது ஒரே உண்மைதான், அதுவே சத்தியம். எல்லாவற்றிலும் இருப்பது அழியாத ஒரே ஆத்மாவே. அது பற்றி அறியாது இருத்தலே எல்லா துயரத்திற்கும் காரணம். ஆத்ம ஞானத்தால் இவ்வறியாமையை ஒழிக்க வேண்டும். அப்போதுதான் எல்லா துயரங்களும் நீங்கும். இதுவே வேதாந்த உபதேசம். பன்மையும் பிரிவும் அறியாமையிலிருந்தே பிறக்கின்றன. அறியாமையை யும் இந்த தவறான கருத்துக்களையும் நீக்கினால் அத்துவித நித்திய ஆனந்த நிலையை அடையலாம். வேதாந்த சாரம் இதுவே. நான், எனது, கர்த்தா, போகம் ஆகிய மனிதனை சம்சாரத்தில் வீழ்த்தும். இவை அனைத்தையுமே அகற்ற வேண்டும். அப்போதுதான் நாம் அமுத நிலையை அடைவோம். அழியாத ஆத்மாவை பற்றி எப்போதும் சிந்தியுங்கள். மூன்று உடல்கள் இருக்கின்றன. ஸ்தூலம், சூட்சும உடல், காரண உடல், பஞ்ச கோஷங்கள், மூன்று நிலைகள், நனவு, கனவு, தூக்கம் ஆகியவற்றை மறுங்கள். ஆத்மாவில் ஐக்கியமடையுங்கள். ஆத்மாவை உணரலாம். இதுவே வேதாந்த சாதனையின் சுருக்கம். ஆன்மா என்பது முழுமையான இருப்பு, முழுமை உணர்வு, முழுமை ஆனந்தம். துன்பம், துக்கம், ஜடம், அறியாமை, அழிவு ஆகியவை மாயை அல்லது அவித்தையின் விளையாட்டால் ஏற்படுபவை. பொய்த் தோற்றத்தை மாயே என அழைக்கின்றது வேதாந்தம். மாயையை அழித்து ஆத்மாவோடு ஒன்றுபட வேண்டும். அறிவுக்கு தடையாக உள்ள திரையை அகற்றுங்கள். எப்போதும் சுதந்திரமான தூய ஆத்மாவே நீங்கள் என அறியுங்கள். இதுவே ஆத்ம சகசாரம். நாம் ஏற்கனவே சுதந்திரமானவர்கள். மோட்சம் என்பது புதிதாக அடையப்படும் ஒன்று அன்று. வேதாந்தம் உணர்த்தும் முக்கிய பாடம் இது. நான்கு வழிகளில் உன்னை சரிப்படுத்திக் கொள்க. பயிற்சி, கேள்வி, எதிரொலி மற்றும் தியானம். ஆத்ம சகசாரத்தை நீ பெறுவாய். இது வேதாந்தத்தின் ஒரே குரல். நீ இந்த அழியும் உடலன்று. நீ எங்கும் நிறைந்தவன், அழியாத ஆன்மா. நீ அதுவாக உள்ளாய், தத்துவமசி. வேதாந்தத்தின் செய்தி இது. நான் ஆனந்தமயமான ஆன்மா. ஓம் ஓம் ஓம். நான் கண்டற்கரிய ஆன்மா. ஓம் ஓம் ஓம். நான் தூய விழிப்புணர்வு. ஓம் ஓம் ஓம். இவை வேதாந்தம் குறிப்பிடும் தியான விதிகள். ஓம் என்பது பிரம்மத்தின் குறியீடு. நமது சாத்திரங்கள் அனைத்தும் மைய சூழலும் முடிவும் ஓம் எனும் இதுவே. மெய்ப்பொருளின் முழு ஒப்புதல் என்ற பொருளுடையது இது. பரம்பொருளின் மூச்சு இதுவே. அரவிந்தர் பாவத்துடன் பொருள் உணர்வுடன் ஓம் என்று தியானம் செய், தன்னை பற்றிய உணர்வு பெறுவாய் என்கின்றார். நான் இந்த உடல் அன்று, இந்த மனம் அன்று. உடம்பு, மனம், கோசங்கள் மற்றும் மூன்று நிலைகளிலிருந்து வேறானவன். நான் அழிவற்றவன், முடிவற்றவன் நான். வேதாந்த ஆன்மீக விரும்பிகளின் செவிகளில் இவ்வாறு இயம்புகின்றது. இவை வேத கருத்துக்கள். மூச்சை கவனியுங்கள். சோகம் என்பதை நவிழுங்கள். மூச்சை உள்வாங்கும் போது சோ என்பதும், வெளிவிடும் போது ஹம் என்பதும் ஒலிக்கும். நானே அவன் என்பதை அது நினைவுபடுத்தும். மூச்சின் வாயிலாக காணப்படும் வேதாந்த கோட்பாடு இது. இடையறாத பிரம்மத்தின் சிந்தனை வழியாக பிரம்மக விருத்தியை எழுப்பு, புறப்பு மற்றும் இறப்பு என்பவற்றை அளிக்கும் ஆற்றல் வாய்ந்த வேதாந்த பென்சிலின் ஊசி மருந்து இது. உலகம் மற்றும் உடம்பு என்பனவெல்லாம் ஆன்மா அல்லது பிரம்மம் ஆகியவற்றை என்பவற்றை கயிற்றைப் பாம்பு என நினைப்பதைப் போன்றது. கயிற்றைக் கண்டால் பாம்பு மறைகின்றது, மறைந்து விடுகின்றது. ஆன்மாவை அறிக, உலகம் மறைந்துவிடும். இதுவே வேதாந்தத்தின் பறையொலி, அல்லது டாம் டாம் அல்லது முழக்கம். இன்றைய வாசிப்பில் நான்கு பக்கங்கள் பேசப்பட்டன. முழுக்க முழுக்க சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் தொடங்கி சித்தாந்தத்தின் வழியை பற்றி சொல்லி, இறுதியாக ஒன்றரை பக்கங்களில் வேதாந்த சாதனையை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே எங்களுடைய கிரியா யோகத்தில் நாங்கள் செல்லும்போது பாபாஜியின் கருத்துப்படி வேதாந்தத்தில் இருந்துதான் சித்தாந்தம் என்பதை இங்கு சொல்கின்றார். ஆகவே இன்றைய நான்கு பக்க வாசிப்புகளில் வேதாந்தம் பற்றியும் கூறப்பட்டிருக்கின்றது, சித்தாந்தம் பற்றியும் கூறப்பட்டிருக்கின்றது. மிகவும் அருமையான விடயம். சொன்னது முழுக்க உண்மையானது. அதுதான் உண்மை, பொய்யற்றது. இந்த இரண்டையும் இன்று விரிவாக பாபாஜியின் வாசிப்பில் பாபாஜி கொடுத்திருக்கின்றார். ஆகவே நான் அழிவற்றவன், உடம்பு வேறு, நான் வேறு என்ற நிலையை வேதாந்தத்திலும் சித்தாந்தத்திலும் விளக்கியிருக்கின்றார் பாபாஜி அருமையாக. ஆகவேதான் இந்த கிரியா யோகம் சைவ சித்தாந்த சிவ யோகத்தில் இருந்து வந்த கிரியா யோகமாக அமைகின்றது. அதற்கு நன்றி சொல்கின்றேன். பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் இந்த தகவல்களுக்கு நீங்களும் மீண்டும் கேளுங்கள். உங்களுக்கும் புரிந்துணர்வு இருக்கும் நிச்சயமாக, நீங்கள் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை படிப்பதால். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நமோ. இன்று புதன்கிழமை சத்சங்கம். முருகனையா லண்டனில் இருப்பதால் அவருடைய நேரத்தின்படி வர முடியாது. ஆனால் கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். ஓம் கிரிய பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நமஹ.
ஓம் சிவாய நமஹ.
வழக்கம் போல் வியாழக்கிழமை காலை பொழுதில் அந்த ஒரு சிறப்பான ஒரு பாபாஜியினுடைய வாசிப்பிலிருந்து நமக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷமான வார்த்தைகள், இதெல்லாம் மகான்மார்கள் நமக்கு கொடுத்து அருள் பாக்கி போன மாதிரி சொன்ன வார்த்தைகள், ஏதோ நம்மளுடைய வினைகள் வந்து நம்மள சேர விட மாட்டுது. இதுதான் அதனுடைய காரண தத்துவம். அந்த வினை தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதை கேட்டு செயல்படக்குள்ள நமக்கும் இந்த வெற்றி நிச்சயம் என்பதைத்தான் அருளாளர்கள் வந்து ஒரு கோடி காட்டியிருக்காங்க. அந்த வகையில இன்றைய சத்சங்கம் சிறப்பான சொற்களை அமைந்தது. நிறைய இதை போல நம்ம கேட்டிருக்கோம். இருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் கேட்கக்குள்ள நமக்கு ஒரு உணர்வு நிலை வருது. உணர்வு நிலை வரக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு பக்குவம் வருது. பக்குவம் வரக்குள்ள நமக்கு சில வினைகள் தீரப்படுது என்றத சைவ சித்தாந்தம் நமக்கு தெளிவா சொல்லியிருக்கு. அந்த வகையில இன்றைய காலையில சத்சங்கத்துக்கு பாபாஜிக்கு நன்றி சொல்லி, பரம்பொருளுக்கு நன்றி சொல்லி, அதே மாதிரி இதை கடைபிடிக்கிறவங்களுக்கும் நான் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமோ.
நன்றி கார்த்திகேயன் ஐயா. வழமை போலவே நீங்கள் அதை மிகவும் அருமையாக ஒரு ஒரு மாற்றமில்லாத ஒரு தொகுப்பாக கொடுத்தீர்கள். வழமை போல பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன் நன்றி சொல்வோம். பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நமோ. இன்று இரவனையா இந்த சத்சங்கத்தில் இல்லாதபடியால் புதன்கிழமை அவர் பணி செய்வதை நான் சிறிது விடயங்களை உங்களுக்கு தொகுத்து தருகின்றேன். இன்றைய வாசிப்பில் மாற்றமில்லாத நித்திய விதியான கர்ம விதியை பற்றி பாபாஜி அழகாக கூறியிருக்கின்றார். விதைத்தது வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்பதையும், இந்த கர்ம விதியானது எல்லா சமயங்களிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதையும் விளங்கப்படுத்தியிருக்கின்றார். அதைவிட இந்த வினைப்பயன், நாங்கள் இறந்த காலத்தில் செய்த வினையைத்தான் இப்போது அனுபவிக்கின்றோம். இப்போது செய்யும் வினையை எதிர்காலத்தில் அனுபவிப்போம் என்பதை எங்களுடைய வினைக்கணக்கின்படி சஞ்சித வினை, பிராப்த வினை, ஆகாமிய வினை என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டதை இங்கு அவர் குறிப்பிடுகின்றார். அதைவிட இந்த வினைகளை நாங்கள் அனுபவிக்க வேண்டும், அதை அனுபவித்து முடிக்க வேண்டும் என்பதையும் இங்கு கூறியிருக்கின்றார். எல்லாம் சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கருத்தே. அதைவிட அவர் மிகவும் இந்த அன்பு, தொண்டு, பக்தியை வைத்து இந்த அன்பை பற்றி மிகவும் இந்த வினைகளுக்குள் அழகாக சொல்கின்றார். இந்த அன்பால் தான் இந்த வினைகளை வெல்ல முடியும். அதாவது இனி செய்யப்போகும் வினைகளிலிருந்து, ஆகாமிய வினைகளிலிருந்து நாங்கள் தப்பலாம் என்பதை அவர் அழகாக சொல்லியிருக்கின்றார். அதற்கு பின் அவர் வேதாந்த சாதனையை பற்றி மிகவும் அழகாக விளங்கப்படுத்தி இருக்கின்றார். வேதாந்தத்தில் உள்ள சாதனை விதிமுறைகள் எப்படி, அதில் நாங்கள் செய்ய வேண்டும் வேதாந்த வழியில் நிற்பவர்கள் என்பதை மிகவும் அழகாக கொடுத்திருக்கின்றார். ஆகவே முழுக்க முழுக்க மிகவும் அற்புதமான விஷயங்கள் அடங்கி இருக்கின்றன இன்றைய வாசிப்பில். எல்லோரும் இதை மீண்டும் கேளுங்கள், அதன் வழி நில்லுங்கள். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நமோ.